அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. சங்கீதம் 40:8.
என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாயே. மாபாவி மலைத்து நில்லாதேவா, உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன் உன் பாவத்தை சுமந்தே. என் திரு ரத்தத்தால் உன் பாவம் தீர்த்துவிட்டேன் பாவிவா. பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா.
அன்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே வர இருக்கின்ற விசுவாச துரோகத்தை குறித்து பவுல் எச்சரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விசுவாச துரோகத்தை முறிக்கும் மருந்தை குறித்தும் இந்த பகுதியிலே சொல்கிறார். இந்த நஞ்சு முறிக்கும் மருந்து வேத வசனங்களே. ஆகவே இந்த அதிகாரம் மிகவும் முக்கியமானதும் அர்த்தம் பொதிந்ததுமாக நமக்கு இருக்கிறது. வாசிக்கிறேன் 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இங்கே வரும் என்று அறிவாயாக என்று சொல்கிறார். தீமோத்தேயு அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை குறித்து பவுல் கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் சபையின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றும் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். கர்த்தரை முற்றிலும் பின்பற்றாத சபைகளின் எதிர்காலம் பிரகாசமானதாக இல்லை என்கிறார். இங்கே கடைசி நாட்களில் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும்பொழுது இது புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்துள்ள காலத்தை குறிக்கிறது. இது சபையின் இறுதி காலம். பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடியாக சொல்லப்படும் இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி நாட்களும் சபையின் கடைசி நாட்களும் ஒன்று அல்ல. பழைய ஏற்பாட்டில் கூறப்படும் கடைசி நாட்களும் முடிவான காலமும் மகா உபத்திரவத்தின் நாட்களை குறிக்கிறது. இது சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை அடுத்துள்ள சபையின் கடைசி நாட்களுக்கு முற்றிலும் வேறுபட்டது. அப்போஸ்தலனாய பவுலின் காலத்திலிருந்தே சபையிலே துவங்கிய விசுவாச துரோகம் இன்னும் தொடரும். பவுல் சபையை விட்டு சென்ற பிறகு பொய்யான தலைவர்கள் சபைக்குள்ளே நுழைவார்கள் என்று எபேசு சபையை பவுல் எச்சரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:29-30 வசனங்களை சற்றே கவனியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பொய்யான மக்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மாட்டார்கள். அதை செய்யாதவர்களானால் சபை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இவர்கள் வேதத்திற்கு புறம்பாக போதித்து சபையை துண்டு துண்டாக்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை சபைக்குள் நுழைந்து விடாதபடி மக்கள் சபையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வசனத்திலே கொடிய காலங்கள் என்று பவுல் சொல்கிறதை குறித்து சற்றே சிந்திப்போம். அதாவது மிகவும் வேதனையான காலம் அல்லது நம்பிக்கை இழந்த காலம் என்று இதற்கு அர்த்தம் கொள்ளலாம். இந்த உலகம் மாற்றமடையப் போகிறதில்லை. சபையும் உலகத்தை முற்றிலும் மாற்றிவிடப் போவதில்லை. வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாறாக கடைசி நாட்களில் என்ன நேரிடும் என்பதை குறித்து வருகிற வசனங்களிலே பவுல் சொல்கிறார். அந்த வசனங்களிலே 19 வேறுபட்ட காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவை மிகவும் கொடிய காரியங்களாக இருக்கின்றன. ஆனாலும் நாம் அவற்றை சற்று அறிந்து கொள்ளும்பொழுது அது இன்றைய நாட்களிலும் உள்ள ஆவிக்குரிய நிலைமை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறதாக இருக்கும். நாம் கடைசி நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் இந்த பகுதியிலே கடைசி நாட்களை பற்றி சொல்லப்படும் காரியங்கள் இன்று தோன்றியிருக்கின்றன. நீங்கள் சபை வரலாற்றை சற்றே திரும்பி பார்ப்பீர்களானால் இந்த பட்டியலிலே உள்ள சில காரியங்கள் நடைபெற்றதை காண முடியும். ஆனால் இன்று இப்பொழுது தோன்றியிருக்கின்ற காரியங்கள் போல இதற்கு முன்னர் தோன்றவில்லை என்பதை அறியலாம். ஏறக்குறைய இந்த கொடிய காலத்தின் அடையாளங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இதனால் நாமே இந்த கொடிய காலத்திலே இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள முடிகிறது. இந்த காலம் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் இது மோசமாகுமே ஒழிய நல்லதாக மாறாது என்பதை உறுதிப்பட கூற முடியும். 2 தீமோத்தேயு 3:2 கவனியுங்கள். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராயில்லாமல் சுகபோக பெரியராயும். இந்த பட்டியலிலே மொத்தம் 19 விதமான காரியங்களை குறித்து சொல்கிறார். இதனைக் கொண்டு கொடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று பவுல் விளக்குகிறார். முதலாவதாக மனுஷர்கள் தற்பெரியராயிருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது தங்களைத்தான் நேசிக்கிறவர்கள். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இதை நாம் அதிகமாக பார்க்கலாம். மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்றே இவர்கள் அநேகர் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களை புகழும்படி ரகசியமாக தூண்டவும் செய்கிறார்கள். ஆனால் முன்புள்ள தேவ பிள்ளைகளை பாருங்கள். அவர்கள் தங்களை புகழ்வதை விரும்புகிறதில்லை. புகழ்ந்தாலும் அதை தடுப்பார்கள். மேடையிலே ஒருவரை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவார். உடனே அவர் பேசும் வேளையிலே அவர் இவரை புகழ்ந்து பேசுவார். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பரிசை அளிப்பார். சபைகளிலேயும் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட பணக்காரர்களை புகழ்ந்தாலே அவர்கள் ஊழியத்திற்கு உதவுவார்கள். எனவே தன்னை நேசிக்கிறவர்கள் இன்று எல்லா மட்டங்களிலேயும் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாய பவுல் 2 தீமோத்தேயு 4:3 சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சபையார் பின்பற்றுவார்கள் என்று கூறுகிறார். இந்த சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்கள் அந்த சபை மக்களை கண்டித்து உணர்த்த மாட்டார்கள். காரணம், அவரே இச்சைகளுக்குட்பட்டிருக்கிறார். அவர்கள் சபையார் பாவிகள் என்றும் அவர்களுக்கு இரட்சகர் இயேசு தேவை என்பதையும் சொல்வதில்லை. மாறாக அந்த சபை மக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று புகழுவார். ஆம், தன்னை நேசிக்கிற ஜனங்களை இவ்வாறு நாம் பல இடங்களிலேயும் இன்று காண முடியும். இவ்வளவு தூரம் தன்னை நேசிக்கிற ஜனங்கள் பெருத்து போன ஒரு நிலைமை இதற்கு முன்பு இருந்ததில்லை என்று உறுதிபட கூறலாம். இரண்டாவதாக, பண பெரியராயும் காணப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் பணத்தின் மீது அளவு கடந்த அன்புடையவர்களாக காணப்படுகிறார்கள். இது தற்பெரியராய் இருப்பதை தொடர்ந்துள்ள செயலே ஆகும். ஏனென்றால் தற்பெரியர் பணப்பெரியராயும் இருப்பார்கள். நம்முடைய பழைய சுபாவம் நன்றாக பணத்தை செலவு செய்து வசதியாக வாழ தூண்டும். அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 6:10 சொல்வது நினைவில் இருக்கிறதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்கிறார். பணம் தீமையல்ல, பண ஆசையே தீமை. நாம் பணத்தை குறித்து எவ்வாறு சிந்தித்து செயல்படுகிறோம் என்பதிலேயே தீமை பிறக்கிறது. பேராசை என்பது சொத்தை சேர்ப்பதிலே மட்டும் வெளிப்படுவதில்லை, பணத்தை பயன்படுத்துவதிலேயும் வெளிப்படுகிறது. மூன்றாவதாக, வீம்புக்காரராயும் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது இவர்களுடைய நடையை வைத்தே இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் ஆணவமாக நடந்து செல்கிறவர்கள். மயிலை போன்ற நடை இவர்கள் நடை. தங்களுக்குள்ளே பெருமை இருப்பதனால் தான் தான் பெரியவர்கள் என்ற எண்ணத்தோட செயல்படுவார்கள். நான்காவதாக, அகந்தை உள்ளவர்களாயும் அதாவது பெருமை கொண்டவர்களாயும் இந்த கொடிய நாட்களிலே மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஐந்தாவதாக, தூஷிக்கிறவர்களாயும் என்பதை மற்றவர்களை திட்டிக் கொண்டே தெரிகிறவர்களாய் இருப்பார்கள் என்று அர்த்தம் கொண்டால் சிறந்ததாக இருக்கும். இவர்கள் தேவை அல்லாமல் மற்றவர்களுடைய காரியங்களிலே தலையிடுகிறவர்கள். பின்னர் ஒவ்வொருவரையாக குறை கூறி சண்டையிட்டுக் கொண்டு திட்டிக் கொண்டு தெரிகிறவர்கள். ஆறாவதாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இதையும் நீங்கள் தெளிவாக இன்று சமுதாயத்திலே பார்க்கலாம் இல்லையா? எத்தனை லட்சக்கணக்கான வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத, எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் காண்கிறோம். இதனால் எத்தனை குடும்பங்களிலே கண்ணீர், எத்தனை குடும்பங்களிலே வேதனை இல்லையா? ஏழாவதாக, அவர்கள் நன்றி அறியாதவர்களாயும் இருப்பார்கள். அநேகர் மற்றவர்களிடத்திலிருந்து எத்தனை இரக்கத்தையும் நன்மையையும் பெற்றாலும் அவர்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கிறதே இல்லை. நன்றி சொல்லும் எண்ணம் உள்ளத்திலே இருந்தால்தான் நம்மை அறியாமலேயே ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளும் பொழுது நன்றி சொல்லும் வார்த்தைகள் வெளியே வரும். அதேபோல அநேகர் தேவனிடத்திலிருந்து அனைத்து காரியங்களையும் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் தேவனுக்கு நன்றி பலி, ஸ்தோத்திர பலி ஒருபொழுதும் செலுத்துகிறதில்லை. இவையெல்லாம் நன்றி இல்லாத தன்மை. நம்முடைய உள்ளத்திலே ஒருவேளை நன்றி உணர்வு இருந்தாலும் அதை சொல்லிலே செயலிலே காண்பிக்க வேண்டும். எட்டாவதாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் காணப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது தீட்டான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு விரோதமான செயலிலே ஈடுபடுவார்கள். அவருடைய பேச்சும் வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய பிள்ளை எனப்பட்டாலும் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருக்க மாட்டார்கள். ஒன்பதாவதாக, சுபாவ அன்பில்லாதவர்களாயும் காணப்படுவார்கள். அதாவது சுபாவத்திற்கு அப்பாற்பட்ட உணர்வுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இன்றைய நாட்களிலே ஆண் புணர்ச்சி ஒரு பாவமாக கருதப்படாமல் அதை ஒரு சாதாரணமாக காரியமாக அநேக நாடுகளிலே கருதுகிறார்கள். இது உண்மையில் பாவமே. ரோமர் 1:24 தேவன் என்ன சொல்கிறார்? இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு செய்கின்ற பாவம் சுபாவ உணர்வுகளுக்கு புறமானது. அவற்றில் ஈடுபடுவது கொடிய காலத்திலே வாழ்பவர்கள் செய்கிற காரியமாகும். பத்தாவதாக, இணங்காதவர்களாயும் என்று பார்க்கிறோம். இவர்கள் நம்மோடு இணைந்து செல்லவே மாட்டார்கள். நாம் அவர்களோடு இணைந்து செல்லலாம் என்றாலும் அதற்கும் அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு கடையிலே இவ்வாறு எழுதி வைத்திருந்தார்கள், நாங்கள் எல்லாரையும் திருப்தி செய்ய முடியாது, ஆனாலும் முயற்சிப்போம். அதுபோன்று நீங்கள் ஒருவேளை எல்லாரையும் திருப்திப்படுத்தி வாழ முடியாது என்பது உண்மைதான். ஆனால் திருப்திப்படுத்தவே முடியாது என்ற நிலையிலே சிலர் இருப்பார்கள். அதுவே ஆபத்தானது. இவர்கள் இணங்கி செல்லாதவர்கள். பதினொன்றாவதாக, அவதூறு செய்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்கள் காணப்படுவார்கள். தவறாக குற்றம் சாட்டுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்று பெருகி போயிருக்கிறார்கள். பன்னிரெண்டாவதாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது சுய கட்டுப்பாடு இல்லாத நிலை. இவர்கள் தங்களையும் தங்களுடைய உணர்வுகளையும் அடக்கி ஆளாதவர்களாக காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரை நாம் நம்முடைய சமுதாயத்திலே இன்றைக்கும் காண முடியும். 13வதாக, கொடுமை உள்ளவர்களாயும் இவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்று பட்ட பகலில் கூட வெளியிலே செல்வது பாதுகாப்பற்றதாக காணப்படுகிறது. காரணம் என்ன? உலகத்திலே கொடுமை செய்கிறவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், பெருகியிருக்கிறார்கள். நடு வீதியிலே எத்தனை கொலை நடக்கிறது! இவையெல்லாம் கொடுமை உள்ளவர்களின் செயல்களே. 14வதாக, நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு நன்மை செய்தால் கூட அவர்கள் நம்மை பகைக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். 15வதாக, துரோகிகளாயும் இருப்பார்கள். இவர்கள் காட்டிக் கொடுக்கிறவர்கள். நாம் சிலரை நம்ப முடியாத நிலைமையில இருக்கிறோம் இல்லையா? இவர்கள் எல்லாருமே துரோகிகள்தான். 16வதாக, துணிகரம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். ஒரு காரியத்தை செய்தால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதவர்கள், சற்றும் பயப்படாதவர்கள். 17வதாக, இருமாப்புள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது பெருமையினாலே கண் மறைக்கப்பட்டவர்களாயும் பெருமை என்ற போதையிலே மூழ்கினவர்களாயும் இவர்கள் காணப்படுவார்கள். 18வதாக, தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட கொடிய மனிதர்களை அதிகமாக பார்க்கிறோம். நீங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை கவனித்து பாருங்கள். விளையாட்டுக்காக, பொதுவான கூட்டங்களுக்காக, பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக எத்தனை கோடி கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது! இவை எல்லாமே சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக செலவழிக்கப்படும் பணமே. மேடை அலங்காரங்கள், வண்ண விளக்குகள், இன்னும் இதுபோன்ற ஆடம்பர செலவினங்கள். ரோம ராஜ்யம் இவ்வாறு சுகபோகமான செலவுகளிலே ஈடுபட்டே அழிவை கண்டது. இன்று உலகெங்கும் காணப்படுகிற ஆடம்பரமும் சுகபோகமும் இதுவே. ஒருவேளை இதை வியாபாரத்திற்காக செய்தாலும் பல கோடி ரூபாய் நேரப்போக்கிற்காகவே செலவழிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் தேவன் மேல் பிரியம் வைப்பதை விட சுகபோகத்தின் மேல் பிரியம் வைப்பதனாலே இவ்வாறு செலவிடப்படுகிறது. 19வது காரியத்தை குறித்து அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:5 பாருங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. 19வதாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை குறித்து பார்க்கிறோம். அந்த கொடிய காலத்தின் மனிதர்கள் சமய சடங்குகளை எல்லாம் சரியாய் செய்வார்கள், ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அதை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்கிறார். அதாவது விசுவாசிகள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். இந்த தீய குணநலன்களை உடையவர்களாயும் இருக்கக்கூடாது. உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை செத்த குளிரான வேதத்தை நம்பாத சபையிலே உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்களோ உண்மையான ஒரு விசுவாசி. தேவன் உங்களை இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு வெளியேற சொல்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்று அநேக இடங்களிலே உண்மையான சபைகளும் ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் வேத வசனத்தை உண்மையாக கொடுக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் ஏன் இவர்களுக்கு உங்களுடைய உதவியை கொடுக்கக்கூடாது? நீங்கள் ஏன் செத்த கிரியைகளை விட்டு வெளியேறி இவர்களோடு நிற்கக்கூடாது? வசனம் சொல்வது போல நாம் சிலரை விட்டு விலகி சிலரோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3:7 பாருங்கள். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே என்பது ஆணையும் பெண்ணையும் குறிக்கிறது. சிலர் அநேக கன்வென்ஷன் கூட்டங்களிலே கலந்து கொள்வார்கள், ஆனாலும் வேதத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் மாட்டார்கள். தங்களுடைய நோய்க்காக, செல்வத்திற்காக, ஜெபிப்பதற்காக மட்டும் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு அவர்கள் செல்வார்கள். இதை மட்டும் செய்துவிட்டு செய்தியை கவனிப்பதை செய்ய மாட்டார்கள், வேதத்தை கற்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருபொழுதும் முதிர்ச்சி அடைகிறதில்லை, அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாவதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டீர்களானால் இப்பொழுதே தேவனிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்கள். வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஞானத்தை தேவன் தரும்படி அவரிடத்திலே கேளுங்கள். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனம், எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எண்ணேயும் எம்பிரேயும் என்று கூறப்படுகிற இவர்கள் 2 மந்திரவாதிகள். மோசே அற்புதங்களை செய்தபோது பார்வோன் கூப்பிட்டுவிட்ட மந்திரவாதிகளில் இவர்கள் இருவரும் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பெயர்களை நமக்கு தெரிவிக்காவிட்டால் நாம் அந்த மந்திரவாதிகளின் பெயர்களை அறிந்திருக்க முடியாது. அதேவேளையிலே பவுல் இந்த பெயர்களை எங்கிருந்து பெற்றிருப்பார் என்பதை குறித்து அநேக கருத்துக்கள் தோன்றியுள்ளன. இதற்குரிய எளிமையான பதில் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தியிருப்பார் என்பதே. இந்த 2 பெயர்களும் பெரிய காரியத்தை நமக்கு தராவிட்டாலும் பவுலுக்கு இதை தேவன் வெளிப்படுத்தினார். மோசேக்கு எதிர்த்து நின்றவர்களை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட பெயர்களையும் தேவன் கூறினார். யாத்ராமம் 7 அதிகாரத்திலே இதை பற்றிய காரியத்தை விரிவாக நாம் பார்க்கிறோம். யாத்ராமத்திலே காணப்படுகிற இந்த செய்தி நமக்கு ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறது. அதாவது, சாத்தானுக்கும் வல்லமை உண்டு. அது மட்டுமல்ல, அவன் தேவன் செய்கிறது போலவே சில காரியங்களை பின்பற்றி செய்வான். இந்த எண்ணேயும் எம்பிரேயும் சாத்தானுடைய வல்லமையினாலே அற்புதங்களை செய்தவர்கள். மோசேயோ தேவனுடைய வல்லமையினாலே செய்தார். இதற்காகவே அவர்களை பற்றி இந்த வசனத்திலே பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பலாம். இன்றைய நாட்களிலேயும் சாத்தான் தேவனுடைய வல்லமையான செயல்களை பின்பற்றி சில காரியங்களை அற்புதங்களை செய்ய முடியும். இன்றும் அவன் அப்படி செய்கிறான். 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்திலே யோவான் நம்மை இவ்வாறு எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். ஆம், சாத்தான் தேவனுடைய வல்லமையை பின்பற்றி அதே போல சில காரியங்களை செய்ய முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நடைபெறும் அநேக அற்புதங்களை பார்க்கும்பொழுது நாம் பயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லாமே தேவ வல்லமையால் தான் செய்யப்படுகிறதா, இல்லை என்றால் தேவ வல்லமையைப் போல போலியாக செயல்படும் சாத்தானிடத்திலிருந்து வருகிறதா என்ற சந்தேகம் வருகிறது. நீங்களும் கூட யோவான் கூறினது போல எல்லா ஆவிகளையும் நம்பாமல் சோதித்து அறியுங்கள். அடுத்ததாக, இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று வசனம் சொல்கிறதை கவனிக்க வேண்டும். இந்த துர்புத்தியுள்ள மனுஷர்களுக்கே எம்னேயும் எம்பிரேயும் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் விசுவாசத்தை முற்றிலும் ஒதுக்கியவர்கள், அதை பின்பற்றாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்த எடுத்துக்காட்டுகளை சமீபத்திய வரலாற்றிலேயும் காண முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நுழைந்துவிட்ட அநேக முக்கியமான தலைவர்கள் பின் நாட்களிலே அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டதை பார்க்கிறோம். இவர்கள் விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள், விசுவாசத்து நிமித்தம் சோதனை வரும்பொழுது ஓடி போகிறவர்கள். இவர்கள் சத்தியத்திற்காக நிற்காதவர்களாயிருப்பார்கள். கடைசி நாட்களிலே வரும் கொடிய காலங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் அநேகரை நாம் பார்க்க முடியும். சரி, 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். அருமையாளர்களே, இந்த அநேகர் ஆவிகளின் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் காரியத்திலே அதிகம் ஈடுபடுகிறார்கள். அவ்வாறு நீங்கள் ஆவிகளோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் ஒரு பெரிய ஆவத்தோடு விளையாடுகிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு பேராயர் இந்த விதமான காரியத்திலே ஈடுபட்டார். இவர் ஒரு திறமையானவர். ஆனால் இவருக்கு ஆவிகளின் உலகத்தை குறித்து மிகவும் ஆவல் உண்டு. எனவே அதிலே ஈடுபட்டு வேதத்தின் மீது இருந்த நம்பிக்கையை முற்றிலும் விட்டுவிட்டார். ஆகவே அவர் பாலஸ்தீனத்திற்கு சென்று வேத சத்தியங்கள் யாவுமே பொய் என்று நிரூபிக்க முயற்சித்தார். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. அவர் அந்த பாலைவன பகுதியிலே செல்லும்பொழுது சாகும்படியான நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர் தப்பினார். ஆம், சாத்தானுடைய வல்லமையோடு செயல்படும் காரியங்களும் பலப்படுவதில்லை, தொடர்ந்து செல்வதில்லை. இந்த பொருளாதார உலகத்திலே, அவசர விஞ்ஞான உலகத்திலே வாழ்கிறவர்கள் இன்று தேவனுடைய வல்லமையை, அதேபோல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நம்பாமல் போனாலும் இன்று அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கண்டுகொள்கிறார்கள். இருந்த போதிலும் அவற்றிலே பெரும்பான்மையானவை சாத்தானுடைய வல்லமையை குறித்ததே, ஆவிகளின் உலகத்தை பற்றியதே. அருமையானவர்களே, இவற்றிற்கு மேலான ஒரு தேவனுடைய வல்லமை உண்டு என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3:10 பாருங்கள். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் என்று பார்க்கிறோம். தீமோத்தேயு பவுலை நன்கு அறிவார். அப்போஸ்தலன் பவுலின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போல இருக்கிறது. ஆகவே தீமோத்தேயு பவுலை பற்றி நன்கு அறிந்திருந்தார். பவுலும் தன்னை பற்றிய காரியங்களை வெளிப்படையாகவே கூறினார். ஆம் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை அப்போஸ்தலனாய பவுலின் வாழ்க்கையைப் போல திறந்த புத்தகமாயிருக்கிறதா? எல்லாரும் அதை வாசித்து கர்த்தரை குறித்து தெரிந்து கொள்ள முடியுமா? சற்றே எண்ணி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்றும் அந்த காலங்களிலே என்ன என்ன நடக்கும் என்பதையும் அப்போஸ்தலனாய பவுல் மூலமாய் எங்களுக்கு முன் அறிவித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது இப்படிப்பட்ட குணநலன்கள் காணப்படும் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே நீரே ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். முதலாவது தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இரண்டாவதாக அவர்கள் உம்மை நம்பி உம்மேலே தங்கள் விசுவாசத்தை வைக்க அவர்களுக்கு உதவி செய்யும். உம்மை விசுவாசிப்பதனாலே கிடைக்கும் வல்லமையையும் வெற்றியையும் அவர்கள் பெற்று அனுபவிக்க நீரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு திறந்த ஒரு புத்தகமாக, எங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் கிறிஸ்துவை காணும் வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்பட ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். யாத்திராகமம் 20:6.